வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 7 நாள் அரசுமுறை பயணமாக இன்று அல்ஜீரியா, மௌரிடானியா மற்றும் மலாவி நாடுகளுக்கு சென்றுள்ளார். கதிசக்தி திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பில் புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டத்தில் பங்கேற்க மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஜெனீவா சென்றுள்ளது. நீடித்த எதிர்காலத்திற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 7 நாள் அரசுமுறை பயணமாக இன்று அல்ஜீரியா, மௌரிடானியா மற்றும் மலாவி நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்திய நேரப்படி இன்று இரவு 9 மணி அளவில் அல்ஜீரியா சென்றடையுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு அப்தல் மஜித் மற்றும் பிற முக்கிய தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். பின்னர் இந்தியா அல்ஜீரியா கூட்டமைப்பில் உரையாற்றும் அவர் அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஒன்றிலும் உரையாற்ற உள்ளார். அல்ஜீரியாவின் முக்கியமான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று தலங்கள், தியாகிகள் நினைவிடம் போன்றவற்றையும் திருமதி முர்மு பார்வையிட உள்ளார். இரண்டாம் கட்டமாக வரும் 16ஆம் தேதி மௌரிடானியா செல்லும் அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். பின்னர் அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரிடம் கலந்துரையாடுகிறார். தமது பயணத்தின் இறுதிக்கட்டமாக வரும் 17ஆம் தேதி மலாவி செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். அந்நாட்டைச் சேர்ந்த வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தலைவர்களுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். இந்தியாவின் தலைமையின் கீழ் நடைபெற்ற G20 மாநாட்டில் ஆப்பிரிக்காவிற்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைத்த நிலையில் குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதும் குடியரசுத் தலைவரின் முதல் ஆப்பிரிக்க பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கதிசக்தி திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பில் புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் அனைத்து துறைகளிலும் விரைவான திறன்சார் வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதில் கதிசக்தி திட்டம் முன்னோடியாக விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான மத்திய அரசின் முயற்சிகளுக்கு கதிசக்தி திட்டம் உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்த பிரதமர் தாமதங்களை தவிர்த்து ஏராளமானோருக்கு புதிய வாய்ப்புகளை இத்திட்டம் உருவாக்குவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் கதிசக்தி தேசிய பெருந்திட்டம் சரக்கு போக்குவரத்திற்கான செலவுகளை குறைப்பதுடன் சிறப்பான சேவைகளை வழங்க வகை செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் பிரதமரின் கதிசக்தி திட்டம் சிறந்த முன்னுதாரணமாக உள்ளது என்றும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து பெறப்படும் தரவுகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் திறன் வாய்ந்த வெளிப்படையான அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 44 மத்திய அமைச்சகங்கள் மாநில திட்டக்குழு செயலாக கட்டுமான திட்டங்களை ஒருங்கிணைக்கும் கதிசக்தி திட்டம் 4வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐநா சபையில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச அமைப்பின் 149வது கூட்டத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு பங்கேற்க ஜெனீவா சென்றுள்ளது. இந்த கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளின் பயன்பாடு குறித்து இக்கூட்டத்தில் திரு ஓம் பிர்லா உரையாற்ற உள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக கவுன்சில் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இக்கூட்டத்தில் சீனா, இந்தியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்கின்றனர். பசுமை குடல் வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இந்திய புவியியல் ஆய்வு பயிற்சி நிறுவனத்தின் சூரிய சக்தியிலான மின்சார பயன்பாட்டை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கார்பன் உமிழ்வை குறைப்பதற்காக பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின் திட்டம் மற்றும் அரசு அலுவலக கட்டிடங்களின் மேற்கூரையில் சூரிய சக்தி தகடுகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். நீடித்த எதிர்காலத்திற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் தன்னிறைவு பெறவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தூய்மை எரிசக்தி உதவிடும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமரின் தொழில் பயிற்சி திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் நாட்டின் முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. எண்ணெய், இயற்கை எரிவாயு, எரிசக்தி, போக்குவரத்து, கனரக வாகனங்கள், நிதி சேவைகள் உள்ளிட்ட 24 துறைகளில் இப்பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. முதற்கட்டமாக 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் 737 மாவட்டங்களில் அந்தந்த பகுதி இளைஞர்களுக்கு ஓராண்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. 21 வயது முதல் 24 வயதிற்கு உட்பட்ட 91,000 இளைஞர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் உதவித்தொகையுடன் தொழில் பழகுநர் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு pminternship.mca.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வரும் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்க 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள டந்தி பஜாரில் அமைந்துள்ள பூஜை மண்டபம் மற்றும் சத்கிராவில் உள்ள புகழ்பெற்ற ஜெஷோரேஸ்வரி காளி கோவிலில் நடந்த திருட்டு குறித்து இந்தியா கவலை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் வருந்தத்தக்கது என்றும் இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையினர் மற்றும் அவர்களது வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் பங்களாதேஷ் அரசை மத்திய வெளியுறவு அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹரியானா மாநில முதலமைச்சராக திரு நயாப் சிங் சைனி வரும் 17ஆம் தேதி வியாழக்கிழமை பதவியேற்கிறார். பஞ்ச்குலாவில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சராக திரு உமர் அப்துல்லா வரும் 16ஆம் தேதி புதன்கிழமை பதவியேற்க உள்ளார். இன்று சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு நாள் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி பேரிடர்களுக்கு எதிரான மீள் சக்தியை வளர்ப்பதில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தலைவர் திரு அண்டோனியோ குட்டரிஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீடித்த எதிர்காலத்தில் வருங்கால தலைமுறையினரின் ஆளுமை என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. கல்வியின் மூலம் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிப்பதும் குழந்தைகள் தங்களையும் குடும்பம் மற்றும் சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் தயார்படுத்துவதே இந்த ஆண்டின் முக்கிய நோக்கமாகும். 1945ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாள் ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக உருவானதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி வரும் 24ஆம் தேதி அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களில் தேசிய கொடியுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் கொடியும் பறக்க விடுமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது புயலாக வலுவடைந்து தமிழக கடல் பகுதியில் வரும் செவ்வாய்க்கிழமை கரையை கடக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், நாகப்பட்டினம், திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 2 நாட்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழை மூலம் ஏற்படும் அனைத்து விதமான பேரிடர்களையும் சமாளிக்கும் வகையில் ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்த மறு ஆய்வுக் கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு காரைக்கால் திருநகர் சமுதாய கூடத்தில் நடைபெற உள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு திருமுருகன் தலைமையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு மணிகண்டன் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். தீபாவளிக்காக ஆன்லைனில் பட்டாசு ஆர்டர் செய்து பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு புதுச்சேரியில் இதுபோல ஆர்டர் செய்த 78 பேர் இணையவழி மோசடி நபர்களால் ஏமாற்றப்பட்டதாகவும் இவ்வாண்டு 3 நாட்களில் மட்டும் இத்தகைய 2 புகார்கள் பெறப்பட்டு 45,000 ரூபாய் பண இழப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஷார்ஜாவில் இந்திய நேரப்படி இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஐக்யா முகர்ஜி, சுதிப்தா முகர்ஜி இணை வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்தியா வியட்நாம் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்யா ஹேமந்த் கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இவர் சீன தைபேவின் துங்ஸியூ டோங்கை 21-17, 21-17 என்ற நேர் செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 7 நாள் அரசுமுறை பயணமாக இன்று அல்ஜீரியா, மௌரிடானியா மற்றும் மலாவி நாடுகளுக்கு சென்றுள்ளார். கதிசக்தி திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பில் புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டத்தில் பங்கேற்க மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஜெனீவா சென்றுள்ளது. நீடித்த எதிர்காலத்திற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.